கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நம்முடைய அருமை கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுகிற அந்த ஒரு அனுசரிப்புக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும் வகையில் எப்போதும் நாம் ஏறெடுக்கக்கூடிய அந்த ஒரு தியானங்களுக்குள்ள நாம் செல்வோம். இன்று ஒரு 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 சிறு பாடம் நாம் பார்க்க போகிறோம். கெத்செமனே நோக்கின கடைசி நடைப்பயணம் என்று ஒரு வேளை நீங்க எழுதி கொள்ளலாம். கெத்செமனே நோக்கின கடைசி நடைப்பயணம். நாம் எல்லாரும் இப்போ நம்முடைய அருமை இரட்சகருடைய வாழ்க்கை, அதில் அவருடைய அந்த கடைசி நாள் நினைவு கூறலாம். ஸோ அது கிபி 33 நடந்த சம்பவம். கெத்செமனேவுக்கு அவர் போறதுக்கு முன்னால கர்த்தர் இயேசு அவருடைய சீஷர்களோடு அந்த மேல் வீட்டு அறையில் ராபோஜனம் அங்க ஏற்படுத்தி வைத்தது நமக்கு தெரியும். அதாவது இப்ப நம்முடைய நினைவுகள் அந்த ராபோட் அந்த மேல் வீட்டு அறைக்கு நாம எடுத்துட்டு செல்வோம். ஸோ நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு பிறந்தவராக அந்த யூதர்களுடைய பஸ்காவை தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கான கடைசி பஸ்காவை அங்க அவர் அனுசரிச்சு முடித்து உடனே அந்த ஒரு புதிய நியமனத்தை அவர் அங்க ஆரம்பிச்சு வைக்கிறார். அந்த மேல் வீட்டு அறையில் புதிய நியமனத்தையும் அவர் ஆரம்பித்து வைத்த பின்பு ஜூதாஸ் அந்த மேல் வீட்டு அறையை விட்டு அவர் வெளியே கிளம்பினதுக்கு பின் கர்த்தர் இயேசு மற்ற 11 சீஷர்களோட சேர்ந்துட்டு உடனே அந்த மேல் வீட்டு அறையில் இருந்து இறங்கி கிதரோன் பள்ளத்தாக்கில் இருந்துட்டு அந்த கெத்செமனே என்ற தோட்டத்தை நோக்கி அவர்கள் பயணம் மேற்கொண்டாங்க. இது நமக்கு தெரியும். இன்னைக்கு அந்த பயணத்தை குறித்து ஒரு ஒரு சிறு ஒரு ஞாபக ஒரு ஒரு ஞாபகப்படுத்தி கொள்ளுகிறோம். ஆனால் அப்போ அந்த பயணத்தில் கர்த்தர் இயேசுனுடைய அதே சமயத்தில் அவரோடு இருந்துட்ட சீஷர்களுடைய மனநிலையை நாம அப்படியே கவனிக்க முயற்சிக்கலாம். கண்டிப்பா அந்த ஒரு பயணம் கர்த்தர் இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் அவங்க இருவரும் சேர்ந்த மாதிரி மேற்கொண்டுட்ட கடைசி பயணம். அதாவது கர்த்தர் இயேசுவும் சீஷர்களும் இனி அப்படி ஒன்றாக பயணிக்க போறது இல்லை. ஆனா அதுக்கு முன்னால அந்த 3.5 வருஷம் ஊழியங்கள்ல அநேக தரம் கர்த்தர் இயேசுவோடு சீஷர்கள் சேர்ந்த மாதிரி அநேக பயணங்கள் அவர்கள் மேற்கொண்டாங்க. சோ அப்படிப்பட்ட பயணங்கள்ல இந்த பயணம் வந்து கடைசி பயணமா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த பயணம் ரொம்ப வித்தியாசமான பயணமா அவங்களுக்கு இருந்திருக்கணும். அந்த மேல் வீட்டு அறையில இருந்துட்டு கெத்செமனே நோக்கி அவர்கள் அந்த ஒரு கடைசி பயணத்தை மேற்கொண்ட போது மிகுந்த துக்கம் கலந்த ஒரு சூழல் கர்த்தர் இயேசுனுடைய இருதயத்தை நிரப்பியிருக்கணும். கண்டிப்பா அதற்கு முன்பு தான் அவர்கள் மத்தியிலிருந்து பிரிஞ்சு சிறை பிடிக்கப்பட்டு அப்புறம் ஒரு மரணத்தை அவர் அடைய போகிற விஷயத்தை சீஷர்கள் மத்தியில் அவர் சொல்லியிருந்த போது நம்ம நிறைய பாடங்கள்ல பார்த்துருக்கிறோம். சீஷர்களுக்கு அது ஒரு இனம் புரியாத ஒரு சூழல். அதாவது பின்னால கர்த்தர் இயேசு மரிச்சதுக்கு பின்னால் அந்த சீஷர்கள் பேசிக்கொண்டதுல ஒருத்தர் சொல்றாரு இல்லைங்களா, இஸ்ரேலை இவர் தான் என்ன பண்ணுவார்னு நினைச்சிருந்தோம். அப்படி இஸ்ரேலை இவர் தான் மீட்பார் என்று நாம நினைச்சிருந்தோம். அப்படி நினைச்சிருந்த அவங்களுடைய ஆண்டவர் அவர் மரிக்க போறதை பத்தி சொல்லும் போது சீஷர்களுக்கும் அங்க மிகப்பெரிய ஒரு ஒரு துக்கம் சூழ்ந்த நிலையை தான் அங்க இருந்துச்சு. ஸோ இப்படித்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொள்றாங்க. கண்டிப்பா அது ரொம்ப ஒரு வருத்தம் நிறைஞ்ச ஒரு சூழல்ல அங்க போறாங்க. ஆனா கர்த்தர் இயேசுவுக்கு இன்னும் ரொம்ப ஆழமா அந்த பயணம் இருந்திருக்கும். கர்த்தர் இயேசு என்ன நினைச்சிருக்கணும் அந்த சமயத்துல என்று பார்த்தோம்னா, தன்னோடு சீஷர்கள் கடைசியாக இந்த பயணத்துல இருக்கிறாங்க. இதுக்கு மேல ஒரு சந்தர்ப்பம் தன் சீஷர்களுக்கு இனி நடக்க போற காரியங்களை குறித்து நினைவுபடுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு அமைய போறதில்ல. கர்த்தர் இயேசுக்கு தான் அந்த நல்ல அந்த உணர்வு தெளிவா இருந்திருக்கும். அதாவது இது கடைசி சந்தர்ப்பம், அவர்களுக்கு சில விஷயங்கள் அங்க உணர்த்த வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா கர்த்தர் இயேசுக்கு அவங்களுடைய மாம்சீக பலகீனம் எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருந்தார். அப்போ இப்படியாக அவர்கள் அங்க பயணம் அங்க மேற்கொள்ளும் போது சில விஷயங்கள், அது தேவன் அப்படித்தான் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்னன்னா, சில ஆழமான விஷயங்களை அந்த பயணத்துல வெறும் பேச்சுனால அல்ல, ஆனா ஒருவேளை கடந்த நாட்களினுடைய ஞாபகத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு கர்த்தர் இயேசு உணர்த்துவதற்கு ஏற்ப அந்த பயணம் வந்து அமைஞ்சிருந்துச்சு. சோ இந்த கடைசி பயணத்துல பயணம் வந்து அவர்கள் எப்போதும் பயணம் செஞ்சிட்ட பாதை தான். அந்த 3.5 வருஷம் ஊழியங்கள் என்று சொல்லும் போதே அது எருசலேமுக்கு உள்ள எருசலேமுக்கு வெளியே இப்படி இருந்துச்சு அநேக தருணங்கள். சோ அப்போ அது அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ரூட் தான் அவங்க எடுத்துட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி கூட அந்த மேல் வீட்டறையிலிருந்து கெட்சமனேக்கு அவர்களை போவதற்கு முயற்சி செய்த போது. சோ அப்போ இது ஒரு ஒரு வகையில் இது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பயணம் நாம எப்படி சொல்லலாம்னா, இன்னைக்கு பார்க்க போகிற கோணத்துல இது வந்து ஒரு இந்த பாடத்துக்கு பிக்சர் தான் முக்கியங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு நினைவு தான் படுத்துறோம். சரி, சோ இது ஒரு ஒரு அடையாளமான பயணம் என்று நாம சொல்லலாம். எப்படி ஒரு அடையாளமான ஒரு பயணம், ஒரு சிம்பாலிக் வாக். அதாவது அந்த பயணத்துல மேல் வீட்டறையிலிருந்து கெட்சமனை நோக்கின பயணத்துல அவர்கள் தேர்ந்தெடுத்துட்ட அந்த வழிபாதை, அவர்கள் எப்போதுமே பயணித்துட்ட அந்த வழிபாதையில சில நிறுத்தங்கள் இருக்குது. அந்த நிறுத்தங்கள் முன்பு கர்த்தர் இயேசுவோடு அவர்கள் அதே பாதையில சென்ற போது அவைகளையெல்லாம் குறித்து கர்த்தர் இயேசு அவங்கள் மத்தியில பேசியிருந்திருக்கிறார் நிறைய சமயங்கள். அந்த நிறுத்தங்கள் அவங்களுக்கு அது சில படிப்பினைகளை கொடுக்கும் படிக்கு அது அமைஞ்சிருந்துச்சு. ஆனா அப்ப அதைய வந்து கர்த்தர் இயேசு உணர்ந்து சொல்லியிருந்திருக்கிறார். ஆனா சீஷர்கள் எந்த அளவுக்கு அது உணர்ந்திருப்பாங்க என்று நம்ம அங்க சொல்ல முடியாது. ஆனா இப்போ அந்த நிறுத்தங்கள்ல அதை சுட்டி காண்பிச்சு கர்த்தர் இயேசு போதிச்ச போதனைகள் இதெல்லாம் கர்த்தர் இயேசுக்கு நல்லா நினைவு இருந்துச்சு, அதே சமயத்துல சீஷர்களுக்கும் அங்க நினைவு இருந்துச்சு. சோ இப்ப அந்த வழிபாதை, அதுல அவர்கள் கடந்து போகக்கூடிய நிறுத்தங்கள், அந்த நிறுத்தங்களோடு தொடர்புடைய கர்த்தர் இயேசு அவங்களுக்கு சொல்லிட்ட போதனைகள் இதெல்லாமே தாங்கின ஒரு மனநிலையில தான் இவர்கள் அங்க பயணிக்கிறாங்க. இப்ப பயணிக்கும் போது இந்த கடைசி பயணத்துல கண்டிப்பா அந்த ஒவ்வொரு நிறுத்தங்களை அவர்கள் கடந்து போயிருக்கும் போது இது ரொம்ப புது விதமான சில விஷயங்கள் அவங்களுக்கு அங்க உணர்த்திருக்கும். அதாவது அந்த நிறுத்தங்கள், அதை தொடர்பு படுத்தி கர்த்தர் இயேசு அவங்களுக்கு கொடுத்துட்ட போதனைகள், அவைகள் தான் இனிமேல் தாங்கள் ஏறெடுக்க போகிற ஒரு ஊழியத்தினுடைய தாற்பரியமாவே இருக்க போகுது. இனிமேல் கர்த்தர் இயேசுக்கு பின்னால அவர்கள் செய்ய போகிற அல்லது அவர்கள் வாழப்போகிற வாழ்க்கைக்கு அந்த நிறுத்தங்களே அப்புறம் அதோடு தொடர்புடைய அந்த போதனைகள் ஒரு ஜீவனுள்ளதா அங்க அவங்களுக்கு அதை உணர்த்தக்கூடிய ஒரு சூழல் அங்க இருந்துச்சு. இது அவங்க கண்டிப்பா அந்த சீஷர்கள் அங்க ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. சோ இப்ப நாம அந்த அந்த பயணத்துல அவங்களோடு நம்ம ஜஸ்ட் நம்முடைய சிந்தையை அப்படி விட்டோம்னா, அவர்கள் மேல் வீட்டறையிலிருந்து இறங்கி கெட்சமனே வரைக்கும் போகும் போது என்னெல்லாம் பார்த்திருப்பாங்க, சோ அந்த விஷயங்கள் அவங்களுக்கு என்ன விஷயம் என்ன என்ன படிப்பினைகளை அந்த சூழல்ல அவங்களுக்கு போதிச்சிருக்கிறோம் என்று தான் நாம அங்க பார்க்கிறோம். சோ இதுக்கு ஒரு வரைபடம் இருக்குது, அப்புறம் அந்த வரைபடத்துல அந்த நிறுத்தங்களுக்கான பிக்சர்ஸ் இருக்குது. ஜஸ்ட் அதை நம்ம பார்க்க போறோம், அப்புறம் அதை ஸ்பிரிச்சுவலா புரிஞ்சுக்க போறோம். ஆனா அதுக்கு இப்போ நிறைய தடை இருக்குது, என்ன தெரியல. ஆனா நம்ம பாடத்தை கண்டினியூ பண்ணல, ஏன்னா டைம் இருக்கு, ஒரு ஹாஃப் அன் அவர் தான் நமக்கு. சரி, இப்போ மேல் வீட்டரை கர்த்தர் இயேசு சீஷர்கள் அந்த பஸ்காவை அவர்கள் நிறைவேற்றி புதிய நியமனத்தை ஏற்படுத்தி வைத்துட்டு கர்த்தர் இயேசு அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பி அவர்களை அந்த வீட்டை விட்டு கீழே வரும்போது அவர்கள் கண்ணில் கண்டிப்பா அவர்கள் தேர்ந்தெடுத்துட்ட பாதையில முதல்ல பட்டெடுக்கக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னா, அது ஏற்கனவே அந்த இடத்தை கர்த்தர் இயேசு அவங்களுக்கு சுட்டி காண்பிச்சிருந்திருக்கிறார், அதை குறித்து பேசியிருந்திருக்கிறார். அது எந்த இடம் என்று பார்க்கும்போது, அது அப்போ கர்த்தர் இயேசுவின் காலத்தில் அது ஒரு வாசல். அந்த வாசலுக்கு என்ன பேர் அப்படின்னா, இங்கிலீஷில் தான் நம்ம சொல்ல முடியும், தமிழில் தெரியாது நமக்கு. த கேட் ஆஃப் த எஸ்என்ஏ, அதாவது ஜெருசலேமுக்கு பக்கத்தில் அப்படி ஒரு இடம் இருந்துச்சு. சோ அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் ஒருவேளை ஜெருசலேமுக்குள்ள வரணும்னா, அல்லது ஜெருசலேம்லிருந்து மறுபடியும் வெளியே வந்து அந்த பட்டணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது, ரொம்ப முக்கியமா இந்த ஒரு வழிபாதை, இந்த ஒரு வாசல் தான் அவர்கள் பயன்படுத்தினாங்க. எஸ்என்ஏருடைய ஒரு வாசல் என்று சொல்லலாம். ஜெருசலேம் நகரத்தை சுற்றி இருந்த அந்த மதில் சுவர்கள்ல அநேக வாசல்கள் இருந்துச்சு. அதுல இந்த பகுதி ஜனங்கள் வாழ்ந்த இடத்தை நோக்கி அமைஞ்சிருந்த அந்த கதவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேர் அங்க இருந்துச்சு. சோ கர்த்தர் இயேசு சீஷர்கள் அந்த மேல் வீட்டு அறையிலிருந்து கீழே வந்து அவர்கள் ஆரம்பிச்ச போது, முதல் முதலா இந்த ஒரு கேட் வாசல் அவர்கள் அங்க பார்த்திருப்பாங்க. இது என்ன கேட் இது? இது வேற ஒண்ணு இல்ல, இதே கேட்டை தான் கர்த்தர் இயேசு ஒரு முறை அவருடைய ஊழியங்கள் போது சீஷர்களுக்கு காண்பித்து ஒரு முக்கியமான விஷயம் பேசினார். ஆக்சுவலா அது வந்து ஒரு ஐஸ்வர்யவான் அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்ட போது அந்த கேட் காண்பிச்சு பேசினார் இல்லைங்களா. வசனம் லூக்கால இருக்காது நமக்கு, லூக்கால 18:25 வசனம்.
ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார்.
ஆமா, பாருங்க, அப்போ இங்க ஊசியின் காது என்று கர்த்தர் இயேசு சுட்டி காண்பிச்சு அந்த ஐஸ்வர்யவான் விஷயத்துல சீஷர்கள் கிட்ட பேசினது இந்த பர்டிகுலர் எஸ்என்ஏ கேட் பத்தி தான் பேசிட்டாங்க. அந்த மேல் வீட்டறையிலிருந்து இறங்கி நடக்க ஆரம்பிக்கிற இடத்துல இந்த கதவு அங்க இருந்துச்சு. கண்டிப்பா இப்ப கர்த்தர் இயேசுவும் சீஷர்களும் முதல் அவர்களுடைய பயணத்துல, இந்த பயணத்துல முதல் முதல் இந்த ஒரு ஊசியின் காது என்று அழைக்கப்பட்ட அந்த ஒரு வாசல், அந்த ஒரு சின்ன கதவு அவர்கள் அங்க பார்த்திருப்பாங்க. சோ இது முதல் நிறுத்தம் அப்படி சொல்லலாம், ஒரு முக்கியமான நிறுத்தம் என்று இந்த பயணத்துல எடுத்தோம்னா அவர்கள் பார்த்துட்ட இந்த விஷயம் பாருங்க. இதுக்கு முன்னால அவர்களுக்கு இந்த நிறுத்தங்கள் எல்லாம் ரொம்ப பரிச்சயம் தான், இந்த ரூட் ரொம்ப பரிச்சயம். கர்த்தர் இயேசு கடைசியா பயணிச்சிட்ட அந்த ரூட் அவருக்கும் சீஷர்களுக்கும் ஊழிய நாட்கள்ல ரொம்ப ரொம்ப பரிச்சயம். சோ அப்போ அந்த இடங்கள் கூட ரொம்ப ரொம்ப பரிச்சயம். அப்போ அதெல்லாம் ஒரு சில விஷயங்களுக்கு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப என்ன பாக்குறோம்னா, இந்த கடைசி பயணத்துல அதெல்லாம் வேற ஒரு கோணத்துல அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா அங்க தெரிஞ்சிருக்கணும். கெத்செமன், அதாவது மேல் வீட்டில இருந்து கெத்செமனே நோக்கி பாருங்க, அதுதான் நமக்கு சிம்பிள், ஒரு அடையாளம். சோ இந்த கெத்செமனே நோக்கி போகும் போது முதல் விஷயம் என்னன்னா, இந்த ஊசியின் காது அதிகம் உங்களுக்கு விளக்க தேவையில்லை இல்லையா. அந்த ஊசியின் காது என்று சொல்லும் போது தெரியும், அது ஒரு அந்த ஊசியின் காது என்று சொல்லும்போது ஒரு பெரிய கேட், ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன கேட் இருக்குது. அப்போ தெரியும் உங்களுக்கு விஷயம் எல்லாம் தெரியும், ஒருவேளை உள்ளிருந்து வெளியே போறவங்க, வெளியிருந்து உள்ள வரவங்க அந்த சின்ன கேட் வழிய பிரவேசிக்கணும் என்று சொல்லும் போது, ரொம்ப முக்கியமா வணிகம் செய்யக்கூடியவங்க, பிசினஸ் செய்யறவங்க, வெளிப்பட்டணத்துல போய் நிறைய திங்ஸ் ஒரு மூட்டைகளை சுமந்துட்டு வருகிறவங்க, இல்லாட்டி ஜெருசலேம்ல இருந்து மூட்டைகள் எடுத்துட்டு போறவங்க என்று சொல்லும் போது, இந்த எஸ்என்ஏ கேட் வழியா வரும்போது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும், முதல்ல எல்லாத்தையும் அன்லோட் பண்ணணும், அப்புறம் அந்த ஒட்டகத்தை ரொம்ப ஒடுக்கிட்டு அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்க செஞ்சுட்டு அவர்கள் அங்க போகணும். ஆக்சுவலி இதுதான் பாருங்க, அப்போ ஒருவேளை இதுதான் கர்த்தர் இயேசு வாழ்ந்த போது ஜெருசலேம் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ஜெருசலேம்னுடைய ஒரு 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 மேப், ஒரு வரைபடம் பாருங்க. சுருக்கமா சொல்றேன், இந்த திக் லைன் மாத்திரம் ஃபாலோ பண்ணு. இது வந்து எருசலேம் பட்டணத்தினுடைய மதில் சுவர் பாருங்க. இங்க இங்க எல்லாம் திறந்திருக்கிறதெல்லாம் வாசல், இதெல்லாம் வாசல் நிறைய இருக்கு, கேட்டு கேட்டு நிறைய கேட் இருந்துச்சு அந்த மதில் சுவர். இது பாருங்க, அப்படியே போகும், இப்படியும் போகும். இதுதான் அந்த ஜெருசலேம்னுடைய இது வரைபடம். இங்க நம்ம கவனிச்சோம்னா அவங்க பாருங்க, இந்த இந்த சின்ன ஸ்கொயர் பாருங்க, இந்த பகுதி தான் அப்பர் ரூம், அந்த மேல் வீட்டு அறை. கிட்டத்தட்ட அந்த நகரத்தினுடைய மதில் சுவருக்கு ரொம்ப பக்கத்துல தான் இது அமைஞ்சிருந்துச்சு. இதுதான் நான் பின்னாடி நல்ல பிக்சர்ஸ் காமிக்கிறேன், இப்ப ஜஸ்ட் நீங்க பார்த்தா போதும். சரி, அந்த ஒரு அந்த கேட் அவர்கள் பார்த்துட்டு அதை அவர்கள் கடந்து போறாங்க. இப்படி கடந்து போகும் போது அடுத்து பாருங்க, அந்த சுவரை ஒட்டி தான் அவர்கள் அங்க போயிருந்திருக்கணும். ஏன் அப்படின்னா, அவர்களை வந்துட்டு அந்த வேதபாரகர் பரிசேயர் அல்லது அந்த ரோம சேனைகள் கர்த்தர் இயேசுவை அடையாளம் கண்டுபிடிப்பதற்காக தேடிட்டு இருந்த நேரம் அது. ஆனா அவர் அவர் காலத்துக்கு முன்னால் அவர் பிடிபட்டிருக்க கூடாது என்பதில் கர்த்தர் இயேசு ரொம்ப தெளிவா இருந்தாங்க. சோ அப்படி இருந்திருக்கும் பட்சத்துல கண்டிப்பா கர்த்தர் இயேசு எந்த மாதிரி ஒரு பாதை தான் எடுத்திருக்கணும் என்றா, அந்த வெறி அந்த பட்டணத்தினுடைய மையத்துக்குள்ள போகாம கூடுமானம் மட்டும் அந்த காவலாளர்களுடைய கண்களை படாதபடிக்கு அந்த மதில் சுவர் ஓரமாக அவருடைய பயணங்கள் அதிகமா இருந்திருக்கும். தவிர்க்கவே முடியாத சமயங்கள்ல சிட்டிக்குள்ள போகிற பாதை எடுத்துட்டு அவர் மறுபடியும் சிட்டி ஓரத்துல தான் அவர் வந்திருக்கிறார். சோ அப்படி அவர்கள் அந்த ஊசியின் காது அப்படிங்கிற அந்த வாசல் அந்த கதவை அவர்கள பார்த்துட்டு அதை அவர்கள் கடந்துட்டு அந்த சுவர் வழியை அங்க போறது நம்ம பாக்குறோம். நியாயமா அந்த மதில் சுவர் இருக்கு பாருங்க, அவர்கள் ஒட்டி போறாங்க இல்லையா ஒரு மதில் சுவர், அந்த மதில் சுவருக்கு அந்த பக்கம் என்ன இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த இடமும் அவருடைய ஊழியங்கள்ல அவர் சுட்டி காண்பிச்சு பேசியிருந்திருக்கிறார். இன்னும் பல தாக்கு அந்த பாருங்க, இதுதான் அந்த மதில் சுவர் பாருங்க. இது மேல் வீட்டார, இப்படி அவங்க அந்த மேல் வீட்டாரில இருந்து கீழே இறங்கினா பாருங்க எஸ்என்ஏ கேட். இதுதான் அந்த ஊசி காதுங்கிற அழைக்கிற ஒரு ஒரு கதவு. இப்ப இதை எடுத்து இதை கிராஸ் பண்ணிட்டு அவர்கள் இப்படி நடக்கும் போது இது மதில் சுவர் ஓரமா உள்ளுக்குள்ள நடத்துறாங்க பட்டணத்துல, பட்டணத்துக்கு உள்ள பாருங்க. இந்த மதில் சுவருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னும் வேலி இருக்கு, இன்னும் பள்ளத்தாக்கு அவங்களுக்கு அங்க இருக்கு. நல்லா தெரியும் இல்லையா, இந்த இன்னொரு பள்ளத்தாக்கு எப்ப பேசினாங்க கர்த்தர் இயேசு, வசனங்களை எங்க நாம ஞாபகப்படுத்தலாம், இன்னும் பள்ளத்தாக்கு இல்ல இல்ல அது ஓகே நரகம் சப்ஜெக்ட்ல வருது, பட் அங்க கான்செப்ட் என்ன
ஓயாம அந்த எரிஞ்சுகிட்டே இருக்கு.
இல்ல 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 அங்க கர்த்தர் இயேசு நம்ம என்ன சொல்றோம்னா பாருங்க, இப்போ இந்த கேட் பத்தி பேசும்போது சீஷர்கள் கிட்ட என்ன சொன்னாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழையிறது பாக்கிலும் ஒட்டகம் என்ன ஆயிடும், இந்த காதுக்குள்ள பூந்துடும், அதுதான் அங்க பேசினது. உங்களுக்கு கண்ணோ கையோ காலோ இடரலான்னு என்ன பண்ணிடுங்க, இட்டி போட்டுருங்க, எல்லாம் வச்சுட்டு நீங்க இந்த இன்னும் பள்ளத்தாக்குல போறது பார்க்கலாம், ஏதாவது ஒண்ணு குறைவா நீங்க பரலோகம் போலாம். சோ அதுதான் அங்க கான்செப்ட் பாருங்க. அப்ப அது ஊழிய நாட்கள்ல அவர்கள் இந்த மாதிரி பயணங்கள்ல அந்த 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 ஸ்டாப்பிங்ஸ் நின்று இருந்திருக்கிறாங்க, கர்த்தர் இயேசு பேசிருக்கிறாங்க. பட் அதெல்லாம் இப்ப அவங்களுக்கு ஒரு புது அர்த்தத்துல பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப இன்னும் பள்ளத்தாக்கு அவர்களை கடந்து அவர்கள் போகும்போது நெக்ஸ்ட் கொஞ்சம் அவர்கள் பட்டணத்துக்குள்ள போக வேண்டிய இருந்துச்சு. சரி, இந்த மேப் இங்கதான் அந்த ஊசி காது மொதல் விஷயம். நெக்ஸ்ட் அப்படியே உள்ள வரும்போது இங்க வெளியே இன்னும் பள்ளத்தாக்கு இருக்குது. இப்போ அவர்கள் தவிர்க்க முடியாது, இவர்கள் கொஞ்சம் மேல் நோக்கி தான் உள்ள போயணும். அப்படித்தான் அந்த பட்டணத்தினுடைய அமைப்பு. சோ அப்போ உள்ள கொஞ்சம் அவர்கள் மேல் நோக்கி அப்படின்னா இது நார்த், வடக்கு, வடக்கு திசை நோக்கி அவர்கள் போகும்போது அவர்கள் ஒரு முக்கியமான ஒருத்தருடைய வீடை பாஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு முக்கியமான நபருடைய வீட்டை அவர்கள் கடந்து போயிருப்பாங்க. அந்த முக்கியமான நபர் வேற யாரும் இல்ல, அப்போதைய பிரதான ஆசாரியன் காய்பானுடைய வீடு. பாருங்க, காய்பா சொல்லும் போது அவர் யார்? கர்த்தரேசு பொறுத்த வரைக்கும், கர்த்தரேசு பொறுத்த வரைக்கும் அவர் யாருன்னு சொல்லலாம். நாம கர்த்தரேசுனுடைய ஊழியத்துல அவரை ரொம்ப ரொம்ப எதிர்த்தவர். காய்பா அப்படின்னு சொன்னா இப்ப கர்த்தரேசு என்ன ஃபீல் பண்ணுவாரு, சீஷர்கள் என்ன ஃபீல் பண்ணாங்க, ஜஸ்ட் அந்த மைண்டுக்கு போங்க. பாருங்க, இப்ப இது வந்து கடைசி பயணமா இருக்கு. கர்த்தரேசு சீஷர்கள் சேர்ந்து போகும் போது கண்டிப்பா இதெல்லாம் அவர்கள் கடந்து போகும் பொழுது அவங்க இருதயங்களுக்குள்ள சில என்ன ஓட்டங்கள் அங்க இருந்திருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி அந்த கேட் கிராஸ் பண்ணும் போது கர்த்தரேசு அந்த கேட் பார்த்திருப்பாங்க, சீஷர்கள் அந்த கேட் பார்த்திருப்பாங்க. அந்த கேட்டை வச்சு சீஷர்களுக்கு கர்த்தரேசு சொன்னது சீஷர்களுக்கும் ஞாபகம் இருந்திருக்கும், கர்த்தரேசுக்கும் ஞாபகம் இருந்திருக்கும். அப்படியே பாஸ் பண்றாங்க, அப்படியே அந்த அந்த சுவரோரமாவே போகும்போது அந்த பக்கம் இன்னும் பள்ளத்தாக்கு இருக்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் பள்ளத்தாக்கு குறிச்சு என்ன பேசணும், கர்த்தரேசு நினைச்சிருந்திருப்பாங்க, சீஷர்கள் நினைச்சிருந்திருப்பாங்க. இப்ப அப்படியே கொஞ்சம் பட்டணத்துக்குள்ள போய் அங்க காய்பா வீடு அவர்கள் கிராஸ் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும் அந்த சூழல்? கண்டிப்பா கர்த்தரேசு செய்திட்ட ஊழியத்துல சீஷர்களுக்கும் சரி எப்போதுமே ஒரு எதிர்ப்பு, ஒரு 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 சவால் என்று சொன்னா இந்த காய்பா பிரதான ஆசாரியன் மத தலைவர் அந்த அவங்க வீட அவர் அங்க கிராஸ் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே அவர் கொஞ்சம் கீழே வரணும். பாருங்க, அப்பர் சிட்டி, இது கொஞ்சம் மேடு பகுதி, இது கீழ் பகுதி. இப்படி மேல போய் காய்பா வீடு கிட்டத்தட்ட காய்பா வீடு இல்ல, சோ இந்த பகுதியில தான் இருக்கு. இப்ப அது போயிட்டு அவர்கள் இந்த அப்பர் சிட்டி அப்படின்னா மேட்டு பகுதியிலிருந்து இறங்கணும். நிறைய படிக்கட்டு இருக்கும், அந்த படிக்கட்டு வழியா வீடுகள் வழியா நடந்து 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 அவர்கள் வரக்கூடிய இடம் எதுவா இருக்கும்னா இந்த சிலோவாம் குளம். இந்த சிலோவாம் குளத்துக்கிட்ட வந்து அவர்களை ரூட் மறுபடியும் இப்படி மேல போகும். அப்ப இந்த சிலோவாம் குளம் தான் அவர்களுடைய பயணத்துல அவர்கள் நெக்ஸ்ட் பார்த்துட்ட ஒரு இடமா இருக்கும். ஆனா சிலோவாம் குளம் என்ன, எதுக்கு அடையாளம், என்ன என்ன நடந்துச்சு சொல்லலாம். நாம அவங்க ஊழிய நாட்கள் என்ன சம்பவம் நடந்திருக்கும், அந்த குருடன் பிறவி குருடனுக்கு கர்த்தரேசு அங்க பார்வை கொடுக்கிற அற்புதம். அப்போ கர்த்தரேசு அற்புதம் நிகழ்த்தின ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் இந்த சிலோவாம் குளம். கண்டிப்பா அந்த சிலோவாம் குளம் அவர்கள் அங்க கடந்தாங்க. அதுதான் இங்க இருக்கு பாருங்க, ஸ்கூல் ஆஃப் சிலோவாம். இதுதான் சிலோவாம், கிட்டத்தட்ட ஜெருசலேம் நகரத்துக்கு தண்ணீர் கொடுத்த ஒரு ஊற்று இந்த சீலோவாம் குளம். ரொம்ப முக்கியம். இப்போ இங்க இருந்துட்டு மறுபடியும் அந்த காவலாளிகளுடைய கண்ணில் படாம அவர்கள் கடந்து போகணுங்கிறது ரொம்ப முக்கியம். கர்த்தரேசு என்னதான் பண்ணிருக்கணும்னா இந்த சீலோவாம் குளத்துல இருந்துட்டு அப்படியே மறுபடியும் மேல பாருங்க. ஆக்சுவலி இந்த கட்டம் தெரியுது பாருங்க பெருசு, இது என்னன்னா இதுதான் அங்க தேவாலயம், எருசலேம் தேவாலயம். அப்போ இந்த சிலவம் குளத்துல இருந்துட்டு அவங்க போகும்போது இப்படி போறாங்க. போகும்போது பாருங்க நெக்ஸ்ட் அந்த தேவாலயத்தினுடைய மதில் சுவர் இருக்குது. அந்த தேவாலயத்தினுடைய மதில் சுவருக்கு இருக்கிற வாசல்கள்ல ஒரு முக்கியமான வாசல் வழியா தான் அவங்க நுழையிறாங்க. ஆனா அந்த வாசல் வந்து ஒரு குறுக்கு வழி, ரொம்ப முக்கியமான வாசல்ல இல்ல. ஏன் முக்கியமான வாசல் கர்த்தரேசு தவிர்த்திருக்கணும், மறுபடியும் அதே தான் காவலாளிகள் கண்ணில் பட்டிருக்கூடாது. சோ அப்ப ஒரு ஷார்ட்கட் அங்க எடுத்திருக்கிறார். அந்த ஒரு ஒரு வாசல், அதுக்கு பேரு ஹுல்தா கேட்.
ஹுல்தா கேட், இது வழியா தான் போகும், புறஜாதிகள் வந்து அது வழியா பிரவேசிப்பாங்க என்று அங்க வச்சிருக்கிறாங்க அந்த ஆலயத்துல. சோ அப்போ அந்த ஹுல்தா கேட் வழியா அவரு அங்க நுழைஞ்சு மறுபடியும் எங்க போனோம் பாருங்க, இப்படி போயிட்டு பாருங்க நல்லா கவனிங்க. அவர்கள் எங்க போறாங்க? கெத்செமனே. கெத்செமனே எங்க இருக்குது? கிதரோன் பள்ளத்தாக்கு, இன்னோம் பள்ளத்தாக்கு, சுவர், தேவாலயம். கெத்செமனே இறங்கி ஊசியின் காது கேட்டு சுவர் வழியா இன்னும் பள்ளத்தாக்கு ஒட்டி பயணம் மேல அப்படியே காய்பா வீடு கிராஸ் பண்றாங்க. படிக்கட்டு கல்லுகள் வழியா இறங்குறாங்க சிலோவாம் குளம். அப்புறம் அப்படியே மேல போறாங்க, இங்க தேவாலயம் வருது, அங்க புல்தா கேட்டு உள்ள போயிடுறாங்க மதில் சுவருக்கு உள்ள. அப்புறம் மதில் சுவருக்குள்ள போயிட்டு அந்த ஆலயத்துக்குள்ளேயே ரொம்ப ஓரமா நடந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வந்து இப்படி ஒரு திருப்பம் திருப்பம் எடுத்து பாருங்க. இதுதான் ரொம்ப ஆலயத்தினுடைய முக்கியமான ஒரு கேட்டு. இது வந்து கோல்டன் கேட், பொற்கதவுன்னு பேரு. இது வழியா வெளியே வந்து அப்படியே இந்த கிதரோன் பள்ளத்தாக்கு கிராஸ் பண்ணி கெத்செமனேக்கு போறாங்க. அப்போ இந்த குல்தா கேட்டுக்கு இங்க அவர்கள் வராங்க. குல்தா கேட்டுக்கு வந்துட்டு இப்படி வந்து இந்த ஆலயத்தினுடைய ஒரு முனைக்கு வரும்போது இதெல்லாம் ஒரு வரைபடம் தான் இல்லைங்களா? ஆக்சுவலி அது வந்து என்னன்னா அந்த ஆலயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மதில் சுவர். அந்த மதில் சுவரனுடைய முனை உச்சி ஆக்சுவலா அந்த இடம் தான் கர்த்தர் இயேசு கிட்ட சாத்தான் ஒரு முறை சோதிக்கும் போது அந்த இடத்தை தான் மைண்ட்ல கொண்டு வந்தார். என்ன சொல்லுவோம், ஆலயத்தின் எங்க கொண்டு போனாரு அந்த சோதனையில? உப்பரிகை, பினாக்கிள் ஆஃப் த டெம்பிள். சோ அதுதான் அந்த பினாக்கிள். சோ புல்தா கேட் வழியா கிரேசு நுழைஞ்சிட்டு ஆலயத்தை ஒட்டி பயணிச்சு அந்த அந்த உப்பரிகை கிட்ட உப்பரிகைக்கு கீழே கிராஸ் பண்ணி டேர்ன் எடுக்கிறான். சோ கண்டிப்பா இந்த உப்பரிகை ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம் யாருக்குன்னா கிரேசுக்கு ரொம்ப முக்கியம். அவர் ஊழியம் ஆரம்பிச்ச போது சேட்டன் அந்த வைத்துட்டு அந்த சோதனையில இந்த உப்பரிகை தான் மைண்ட்ல கொண்டு வந்தார். அங்க இருந்து என்ன பண்ணிடுங்க, நீங்க கீழே விழுந்துடுங்க, தூதர்கள் வந்து அப்படி உங்களை தாங்கிடுவாங்க. அது ஆலயம், அங்கதான் எல்லாரும் இருப்பாங்க, மத தலைவர்கள்லாம் அப்படியே உங்களை பார்த்துட்டு நீங்க தான் தேவகுமாரன் ஏற்றுக்கொள்ளுவாங்க. சாத் அந்த உப்பரிகை சொல்லும் போது சாத்தான் கர்த்தர் இயேசுக்கு வைத்துட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனைகள்ல ஒரு முக்கியமான சோதனை. கண்டிப்பா கர்த்தர் இயேசு அதெல்லாம் அதோட நினைவுகள் எண்ணங்கள் என்ன அலைகள் அவர் மனசுல அங்க போயிட்டு இருந்திருக்கும். சோ இப்போ அது வழியா தான் அவர்கள் திருப்பம் எடுத்துட்டு மறுபடியும் போறாங்க. பாருங்க, இப்படி போகும் போது இன்னும் இங்க சுவர் இருக்கு, மதில் சுவர். இது ஆலயம், இதுக்கு உள்ள அந்த போறாங்க. போகும்போது இந்த சுவருக்கு வெளியே கிதரோன் பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கு பாருங்க, இந்த பகுதியில என்ன இருந்திருக்குன்னா நிறைய கல்லறைகள்.
சோ கத்ரேஸ் அந்த கல்லறைகளை
உணர்ந்திருப்பார். பார்க்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா இங்க சுவர் இருக்கு. சுவருக்கு இந்த பக்கம் கிதரோன் வேலினாலே எல்லா கல்லறைகள் கத்ரேசு சீஷர்கள் இங்க நடக்கிறாங்க. ஆனா நடந்து கோல்டன் கேட் வழி அவர்கள் பட்டணத்தோட்டு வெளியே வரும்போது பாருங்க, இது வந்து பள்ளத்தாக்கு. இந்த பக்கம் எல்லாம் வந்து கல்லறைகள், யூதர்களுடைய கல்லறைகள். இப்ப இந்த கல்லறைகள் எல்லாம் அவர் பார்த்துட்டு பள்ளத்தாக்கு வழியா கிராஸ் பண்ணி தான் எங்க போறாங்கன்னா கடைசியா
கெட்செமனே அங்க போறாங்க. ஜஸ்ட் இந்த பயணம் மாத்திரம் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நாம தியானிக்கிறோம். என்ன 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 நினைவுகள் இந்த இடங்கள் கிராஸ் பண்ணும் போது கர்த்தர் இயேசுக்குள்ள சீஷர்களுக்கு இருந்திருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு இது பார்க்கும் போது ஏதாவது ஸ்பிரிச்சுவல் சில உணர்வுகள் நமக்கு தேவன் வச்சிருக்கிறாங்களா? அடுத்த பிக்சர் போங்க பாருங்க. இப்போ சின்னதாக்குங்க, அதே தான் வேற ஒரு மேப்பு, கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம். பாருங்க,
அப்பர் ரூம் மேல் வீட்டு அறை. சோ இங்க தான் அவங்க, ஆனா இது அவ்வளவு தெளிவா இல்ல, ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. பாருங்க, இங்க எஸ்என்ஏ கேட் இருந்திருக்கணும். மறுபடியும் மேல போகும்போது ஹை பிரீஸ்ட் பேலஸ் இங்கதான் கைபானுடைய வீடு. அப்புறம் அப்படியே அவர்கள் கீழே வந்திருக்கணும். பாருங்க, இங்க வந்து அந்த சிலோவாம் குளம் கிராஸ் பண்ணி போயிட்டு குல்தா கேட்டு உப்பரிகை போறாங்க. கோல்டன் கேட், கார்டன் ஆஃப் கெத்செமனே, கெத்செமனே தோட்டம்.
அடுத்த பிக்சர் போங்க பாருங்க. இது வேணா கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க, அந்த பிக்சர் மாத்திரம் ஜூம் பண்ணுங்க பாருங்க. இது வந்து ஒரு வேளை 3D இப்படித்தான் கொஞ்சம், இல்ல இல்ல பிக்சர் முழுக்க வேணும்
பாருங்க. இது கர்த்தர் இயேசு காலத்துல ஜெருசலேம் இப்படித்தான் இருந்திருக்கலாம், இப்படிதான் இருந்துச்சு, அதுல எல்லாம் ரொம்ப தெளிவு. பாருங்க, இப்போ இங்க இருந்திருக்கணும் அந்த அப்பர் ரூம் மேல் வீட்டு அறை. இது விட்டுட்டு வரும்போது இங்க இருக்குது அந்த நம்ம பார்த்துட்டா இங்க சம்வேர் அந்த அந்த ஊசியின் காது கேட்டு அப்புறம் அப்படியே கீழே வரணும் அவர்கள் மேல போகணும். இங்க எங்கேயோ ஒரு இடத்துல காய்கானுடைய வீடு மறுபடியும் படிக்கட்டு வழியா வரணும். இதுதான் சிலோவாம் போனோம் அவங்களுக்கான வாட்டர் ரிசர்வாயிரு. இங்கிருந்து அவங்க இப்படி போனோம் பாருங்க. ஏன் நம்ம அதை சொல்றோம் பாதம் மாறி மாறி போகுது வீடுகள் அந்த வீதிகள் இப்படித்தான் அரேஞ்ச் ஆயிருந்திருக்கு அந்த காலத்துல. சோ அப்போ சில இடங்கள்ல போக முடியாது இப்படித்தான் போகணும். போகும் பொழுது ஆலயம் இங்க இருக்கு பாருங்க. இப்போ ஆலயத்துல அந்த புல்தா கேட் வழியா போறாங்க. இங்கேதான் இருக்கு புல்தா கேட். போயிட்டு இப்படியே இந்த சுவர் வழியா வரணும். கடைசியா வரப்போ இதுதான் அந்த ஆலயத்தின் உப்பரிக பாருங்க. இங்க வெளியே அந்த மதில் சுவர் இப்போ உள்ளுக்குள்ள டேர்ன் எடுத்து இப்படி போறாங்க. போனா இங்க வந்து உங்களுக்கு கோல்டன் கேட் அது வழியா வெளியே வராங்க. கிதர்வன் பள்ளத்தாக்கு கிராஸ் பண்றாங்க. இது கெத்செமனே
தோட்டம். இப்படிதான் போயிருந்துருக்கணும். அடுத்த பிக்சர் போங்க இல்லாட்டி. இது இன்னொரு பிக்சர். நீங்க அந்த 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 வழிபாதை அந்த நிறுத்தங்கள் மனசுல வச்சு கொண்டு வரதுக்காக இது நம்ம அங்க கொடுக்கும். வேற ஒண்ணும் இல்ல.
ஒன்னும் பெரிய விஷயம் பாருங்க. இங்க ரொம்ப அழகா இதுல போட்டுடுறாங்க. இதுதான் அவர்கள் பஸ்கா அனுசரிச்சிட்ட மேல் வீட்டு அறை. இது விட்டு அவங்க வெளிய வந்து பயணம் எடுக்கும் போதே இதுதான் அந்த ஊசியின் காது கேட்டு. பாருங்க இது பாதை இருக்குது. இந்த வாசல் வழியா தான் அவங்க வெளியே வரும். இதுதான் ஊசியின் காது கேட்டு. அப்புறம் அவர்கள் பயணம் இப்படி போயிருந்திருக்கணும் பாருங்க. ஒருவேளை காய்பானுடைய வீடாக இருக்குது. போயிட்டு இப்போ
இப்ப அப்படியே அவர்கள் எப்படியாவது ரூட்ல இப்ப நான் வந்து தெளிவா காமிக்கல ஏன்னா எனக்கு தெரியாது. பட் இருக்கிற பிக்சர்ஸ்ல அந்த டைரக்ஷன்ஸ் அப்படித்தான் இருந்திருக்கணும். அவர்கள் அப்படியே நடந்து வந்து வந்தாங்கன்னா உங்களுக்கு சிலோவாம் குளம் கிட்டத்தட்ட இங்க இருக்கு இந்த பகுதியில மன்னிக்கணும். ஆமா இங்க இருக்கணும். இங்க இருக்குது. சாரி பாருங்க காய்பா வீடு அப்புறம் அப்படியே இறங்கி வராங்க சிலோவாம் குளம். அப்படியே ட்ரைஃபோன் வேலியில எடுக்கிறாங்க ரூட்டு. இப்படியே போறாங்க. இதுதான் ஹுல்தா கேட்டு. வெளியே வராங்க உப்பரிகை கிராஸ் பண்றாங்க கோல்டன் கேட்டு வெளியே வராங்க கிதரோன் பள்ளத்தாக்கு. இங்கதான் உங்களுக்கு முழுக்க முழுக்க கலரைகள். ஆனா இங்க பாருங்க இது வந்து இன்னும் பள்ளத்தாக்கு. சோ இப்போ வெளியே வந்த உடனே அவர்கள் பள்ளத்தாக்கு வழியா வந்து கெத்செமனே கார்டனுக்கு வராங்க. ஜஸ்ட் அவ்வளவுதான். இதுதான் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்பணும். இப்ப நெக்ஸ்ட் பிக்சர் போலாம் பாருங்க. இதுதான் ஒருவேளை அந்த மேல் வீட்டறையா இருந்திருக்கலாம். அந்த காலத்துல அந்த மேல் வீட்டறை இப்படிதான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு என்று சகோதரர் நமக்கு அங்க காமிக்கிறாங்க. அடுத்த பிக்சர் பாருங்க. இதுதான் அந்த கேட் ஆஃப் எஸ்என்ஏ அதாவது அந்த ஊசியின் காதுங்கிற கேட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அந்த நிறுத்தம் இப்படித்தான் இருந்திருக்கணும். இது நல்லா தெரியும் நமக்கு. இந்த ஒட்டகங்களை இருக்கிற அதுல பாரம் எல்லாம் இறக்கிட்டு ஒட்டகங்களை ஒடுக்கி வச்சு உள்ள பிரவேசிச்சு அவர்கள் போகணும். அடுத்தது நமக்கு இப்போ இதுதான் அந்த ஒட்டகம் தான் முக்கியம். அந்த ஊசியின் காது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங். ஊசியின் காது நெக்ஸ்ட் என்ன போறாங்க. நெக்ஸ்ட் என்ன பாங்க. ஊசியின் காது கிராஸ் பண்ணிட்டு அவர்கள் அந்த அந்த சுவர் ஓரமா போகும் போது சுவருக்கு பின்னால் என்ன இருக்குது இன்னும் அது நம்ம பாருங்க. இன்னும் பள்ளத்தாக்கு வேலி ஆஃப் இன்னோம். இன்னும் பள்ளத்தாக்கு அந்த சுவருக்கு பின்னால இப்படி தான் அங்க இருந்திருக்கு. சோ கேட்டு இன்னும் பள்ளத்தாக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் அவர்கள் காய்பானுடைய வீடு போறாங்க. போங்க. காய்பா வீடு இன்னைக்கு வேற மாதிரி இருக்குது. ரொம்ப சின்னதா இருக்குது. ஆனா அப்போ வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுடைய கணிப்பு என்னன்னா இந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டா இருந்திருக்கணும். ஏன்னா அவரு மத தலைவர் பிரதான ஆசாரியர். இப்படித்தான் காய்பானுடைய வீடு அங்க இருந்திருக்கணும். அப்புறம் அடுத்து காய்பா வீட்டில இருந்து அப்படியே இறங்கி வராங்க. எங்கன்னா சிலோவாம் குளத்துக்கு அவங்க வராங்க. காமிங்க பாருங்க. இது அப்போ அப்போ அவருடைய நாட்கள்ல சிலோவாம் குளம் இப்படித்தான் இருந்துச்சு. அப்புறம் சிலோவாம் குளத்திலிருந்து அவர்கள் ஆலயத்தினுடைய ஹுல்தா கேட்டுக்கு போறாங்க. பாருங்க ஹுல்தா கேட். நெக்ஸ்ட் பாருங்க. இது ரொம்ப முக்கியம் அந்த ஹுல்தா கேட். ஏன் அந்த ஹுல்தா கேட் வழியா கத்ரேசு போயிடுக்கணும். அந்த கேட்ல அந்த நிலை அது என்ன சொல்லுவோம் நம்ம நிலை சட்டம் இல்லையா. இது ரொம்ப முக்கியம்.
இந்த புதா கேட் வழியா போகும்போது ஜோசபஸ் வரலாற்று ஆசிரியர் சொல்கிற பிரகாரம் இந்த ஹுல்டா கேட் மேல அந்த ஒரு வெண்கலத்தை தகடத்தினால செஞ்சு வச்சிருக்கிற ஒரு டிசைன். அது என்னன்னா திராட்சை பழங்கள், திராட்சை கொடிகள், அந்த கொடிகள்ல அந்த பழங்களோடு அது அப்படியே பொறிக்கப்பட்டு அந்த வெண்கல தகடு தான் அந்த ஹுல்டா கேட்டை வந்து அலங்கரிச்சுட்டு இருந்துச்சு. ஆலயத்துக்குள்ள நுழையிற ஒரு வாசல் இந்த ஹுல்டா கேட் வழியா தான் நுழைஞ்சு அப்புறம் ஆலயத்தினுடைய பாருங்க அந்த ஒரு சுவர் நம்ம காமிச்சோம் பிக்சர்ஸ்ல எல்லாம் பாருங்க, இதுதான் அந்த உப்பரிகை. உப்பரிகை வழியா அவர்கள் கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் அவங்க கோல்டன் கேட் வழியா வெளியே வராங்க. ஆனா பாருங்க அந்த கோல்டன் கேட்டுக்கு வெளியே கிதரோன் பள்ளத்தாக்குல பாருங்க இதெல்லாம் யூதர்களுடைய கலரைகள் இப்படித்தான் அங்க இருந்திருக்கணும். அந்த கலரைகள் தாண்டி இப்ப பள்ளத்தாக்கு தாண்டி அவர்கள் எங்க போறாங்க பார்க்கிறோம். நெக்ஸ்ட் கெத்செமனே இப்படிதான் போறோம். நம்ம ஒன்னும் பெருசா நாம இன்னைக்கு பார்க்கல சகோதர சகோதரிகள். ஆனா கர்த்தர் இயேசு சீஷர்கள் அந்த பஸ்காவை அவர்கள் அனுசரிச்ச பின்பு அவங்களுடைய ஊழியத்தின் ஒரு கடைசி பயணம் இது. எந்த எந்த வகையில கடைசி பயணம்னா கர்த்தரும் சீஷர்களும் சேர்ந்த மாதிரி மேற்கொள்ளுகிற ஒரு கடைசி பயணம். ஆனா இந்த கடைசி பயணம் என்று சொல்லும் போது அவர்கள் ஏற்கனவே ஊழிய நாட்கள்ல எடுத்துட்ட அந்த ஒரு வழிபாதையின் வழியாகத்தான் அவர்கள் போறாங்க. அவர்கள் ஊழியத்துல எருசலேமுக்குள்ளையும் வெளியவும் அநேக தரம் அவர்கள் பயணம் செய்திருந்திருக்கிறாங்க. சேர்ந்த மாதிரியே சில சமயங்கள்ல தேவன் தந்துட்ட கிருபைகளினுடைய சந்தோஷத்தின் மத்தியில சில சமயங்கள்ல சில படிப்பினைகள் சொல்லிக்கொண்டே இந்த பகுதியில் அவர்கள் கடந்து போயிருக்கிறாங்க. ரொம்ப பரிச்சயமான பகுதி. ஆனா இந்த முறை அவர்கள் இந்த பயணம் மேற்கொள்ளும் போது கண்டிப்பா இது கர்த்தர் இயேசுக்கு சீஷர்களோடு கிடைச்சிட்ட ஒரு கடைசி வாய்ப்பு. சீஷர்கள் தங்க ரொம்ப மனசோர்வில, கர்த்தர் இயேசு கூட ரொம்ப மனசோர்வில. இப்படி அவர்கள் நடக்கக்கூடிய காரியங்களை ஒரு தெளிவா புரிஞ்சுக்க முடியாத நிலைமையில சீஷர்கள் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இயேசுக்கு எல்லாம் தெளிவா இருக்குது. இப்போ கர்த்தர் இயேசு சீஷரோடு அந்த மேல் வீட்டரை விட்டு வெளியே வரும்போது அவர்கள் பாக்குற அந்த முதல் ஒரு முக்கியமான ஒரு நிறுத்தம் அந்த காட்சி என்னன்னா ஊழிய நாட்கள்ல கர்த்தர் இயேசு அவங்களுக்கு காண்பிச்சுட்டு அந்த ஊசியின் காது என்கிற அந்த கேட். அடுத்தது அதற்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த இன்னும் பள்ளத்தாக்கு அவர்களுக்கு நினைவு வந்திருக்கணும். அந்த இன்னும் பள்ளத்தாக்கு குறிச்சு கர்த்தர் இயேசு சீஷர்களுக்கு பேசுனது நினைவுக்கு வந்திருக்கணும். அப்படியே அவர்கள் மேல் நோக்கி போய் காய்பா வீடு அவர்கள் கடந்து போகும் பொழுது இந்த ஊழியம் இந்த ஊழியத்துல அவர்கள் காண்பிச்சுட்ட அந்த எதிர்ப்பு அதன் மூலம் இவர்களுக்கு வந்துட்ட எவ்வளவோ கஷ்டங்கள் இதெல்லாம் கூட கர்த்தர் இயேசு அங்க நினைவு கூர்ந்திருக்கணும். சீஷர்களும் தான் காய்பா வீட்டிலிருந்து நேரா சிலோவாம் குளம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம். அது பார்க்கும் போது தேவனுடைய வல்லமை கர்த்தர் இயேசு மூலமா எப்படியெல்லாம் கிரியை செஞ்சிச்சு எவ்வளவு பேர் அங்க குணமானாங்க. ரொம்ப முக்கியமா அந்த பிறவி குருடனுடைய அற்புதம் இது அவர்கள் பாக்குறாங்க. பாருங்க இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்க இருதயத்துக்குள்ள என்ன மாதிரியான என்ன ஓட்டம் அங்க போயிருந்துருக்கணும். இப்ப அங்கிருந்து நேரம் ஆலயம். ஆனா ஆலயத்துல ஒரு குறுக்கு பாதை ஹுல்டா கேட். அந்த கேட் வழியா போகும்போது கர்த்தர் இயேசு அங்க பாக்குறாங்க அந்த திராட்சை கொடி அப்படியே திராட்சை பழங்கள் நிறைஞ்ச மாதிரி அந்த ஒரு சிற்பா வேலை நிறைஞ்ச அந்த ஒரு நிலை சட்டம் வாசல்ல அங்க இருக்குது. சீஷர் கர்த்தர் இயேசு பாக்குறாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல தான் கர்த்தர் அதுக்கப்புறம் தான் அந்த சில மெய்யான திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒரு வேலை இந்த டிஸ்கஷன் அந்த பகுதியில தான் நடந்திருக்கும் என்பது நம்மளுடைய அனுமானம். சோ அது வழியா புகுந்துட்டு அந்த ஆலயத்தினுடைய ஒரு முகப்பு வராங்க. அந்த உப்பரிகைக்கு கீழே கிராஸ் பண்றாங்க. கர்த்தர் இயேசு கிளீனா உணர்ந்திருப்பாங்க சாதாரண எந்த மாதிரி ஒரு சூழல் அங்க கொண்டு வந்திருந்தார். ஆனா இனி என்ன நடக்க போகுது கொஞ்சம் இருக்க போற கொஞ்சம் ஒரு சில மணி நேரங்கள் அதை கடந்து அவர்கள் அந்த வாசல் அந்த சுவர் வழியா போகும்போது அதுக்கு பின்னால் இருக்குது நிறைய யூதர்களுடைய கல்லறைகள். ஆதாமனுடைய பாவம் அந்த பாவத்துல மறிச்சு போன எத்தனையோ உலக ஜனங்கள் இருக்கிறாங்க. அதே அது போல மறிச்சிட்ட யூதர்களுடைய அது கல்லறை அது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆதாமனுடைய பாவத்துக்கு விலைக்கரையமா தன் ஜீவனை கொடுக்கிறார். அவரு கூட இந்த மறித்தவர்கள் ஒருத்தர் ஆக போறார். அந்த என்ன ஓட்டங்கள் எப்படி இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் இயேசுக்கு அது மாத்திரம் தான் இருந்துச்சா. அப்போ மறுபடியும் தேவன் என்ன மாதிரி ரிப்ளை இருதயத்துக்குள்ள கொடுத்துருக்கணும். சோ அது கிராஸ் பண்ணி அந்த கோல்டன் கேட் வழியா வெளியே வராங்க. வெளியே வந்து அந்த பள்ளத்தாக்கு கிராஸ் பண்ணிட்டு கெத்செமனேக்குள்ள போறாங்க. கெத்செமனேல தான் கர்த்தர் இயேசு அங்க காட்டி கொடுக்கப்படுகிறார். சோ இது கர்த்தர் இயேசு
சீஷர்கள் சேர்ந்து அவர்கள் கெத்செமனே நோக்கி போன போது, அல்லது ஒருவேளை சிலுவை நோக்கி போயிட்ட போது, அவர்கள் மேற்கொண்ட கடைசி பயணத்தினுடைய வழிபாதையில் அவர்கள் பார்த்துட்ட சில முக்கியமான நிறுத்தங்கள். ஒருவேளை இது இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவலா மெடிடேட் பண்ணி பார்க்கும்போது பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் இயேசுவினுடைய அடிச்சுவடுகள், அவரை போன்றே அந்த சிலுவை சுமந்துட்ட ஒரு வாழ்க்கை, அவரை போலவே அவர் கூடவே சிலுவையில அறையப்பட்டிருக்கிறோம் என்றிருக்கிறவங்களுடைய ஒரு வாழ்க்கையில நம்ம பிரவேசிச்சிருந்திருக்கிறோம். இப்ப நாம் அவருடைய சீஷர்கள், நமக்கும் சிலுவை இருக்கும், நமக்கும் கெட்சவனே இருக்கும், ஆனா அந்த பாதையை ரொம்ப பியூட்டிஃபுல்லா அங்க தேவன் டைரக்ட் பண்ணிருக்கிறாங்க கர்த்தர் இயேசு விஷயத்துல. சோ அந்த மேல் வீட்டறையிலிருந்து அவங்க முதல்ல இறங்கி அவர்கள் போனது அந்த ஊசியினுடைய காது, அந்த ஐஸ்வர்யாவான் கிட்ட அவர் பேசினது. ஒருவேளை இந்த ஊசியின் காது எதை குறிச்சிருக்கும், எதை உணர்த்தியிருக்கும் கர்த்தர் இயேசுக்கு, அதை பார்த்த போது இந்த தருணத்துல சீஷர்கள் என்ன புரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஊசியின் காதுங்கும் போது அது நமக்கு எந்த மாதிரி ஒரு படிப்பினையை கொடுக்குது நம்முடைய வாழ்க்கையில, கர்த்தர் இயேசுவை பின்பற்றி அல்லது நமக்கான சிலுவை நோக்கின நம்முடைய பயணத்துல ஊசியின் காது நமக்கு எந்த ஒரு போதனையை கொடுக்குது? அதாவது அந்த ஊசியின் காது வழியா ஒருத்தர் பிரவேசிக்கணும்னா பிரவேசிச்சிடலாம், ஆனா ரொம்ப கஷ்டம். பிரவேசிக்கிறவர் என்ன பண்ணியாகணும்? அந்த ஒட்டகத்தின் மேல இருக்கிற எல்லா பாரங்களும் அவர் என்ன பண்ணணும்? முதல்ல எல்லாம் அன்லோட் பண்ணணும், எல்லாம் அன்லோட் பண்ணணும். அன்லோட் பண்ணிட்டு அதான் என்னன்னா, எஸ்என்ஏ அப்படிங்கிற பகுதியிலிருந்து யாராவது ஒருத்தர் ஜெருசலேமுக்குள்ள நுழையணும் அப்படின்னா எஸ்என்ஏ கேட் வழியா தான் நுழையணும். அந்த ஜெருசலேமுக்குள்ள அவர் நுழையணும்னா எஸ்என்ஏ கேட்டு கிட்ட வந்து நிற்கும் போது அவர் செஞ்சே ஆக வேண்டிய ஒரு விஷயம், எல்லா மூட்டைகள் இறக்கி கீழே வைக்கணும், ஒட்டகத்தை மண்டியிட செய்யணும், கஷ்டப்பட்டு அந்த கேட்டுக்குள்ள பிரவேசிக்க செஞ்சு அந்த பக்கமா எழுந்திருந்தா அவர் ஜெருசலேமுக்குள்ள அங்க இருப்பார். அருமையான சிம்பிள், ஒரு அருமையான அடையாளம். நம்முடைய சிலுவை, நம்முடைய கெத்செமனே நோக்கி ஒருவேளை நம்முடைய பயணங்கள் சொல்லும் போது அது இப்படித்தான் ஆரம்பிக்குது. கம்ப்ளீட் ஃபுல் கான்சக்ரேஷன், ஒரு முழுமையான ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணிப்பு. அதாவது நாம வந்து வெளிப்படுத்தல விசேஷம் 21 அதிகாரத்து புதிய எருசலேம்ல நுழையணும் அப்படின்னு சொன்னா நமக்கு தேவன் வச்சிருக்கிற அந்த ஊசி காது எதை குறிக்குது என்று சொல்லும் போது கம்ப்ளீட் கான்சக்ரேஷன். இந்த உலகத்துல நம்மளை அழுத்தி நம்மளை பிழிந்தெடுக்கக்கூடிய பாரங்கள் அநேகம் நம்ம சுமந்துட்டு இருப்போம், ஆனா புதிய எருசலேமுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று நாம நினைச்சிட்டோம்னா கண்டிப்பா அந்த பாரங்கள் எல்லாவற்றையும் நாம கூடுமான மட்டும் அங்க இறக்கி வைக்க வேண்டும் என்பது மிக அவசியம். கர்த்தர் இயேசு அது ரொம்ப அருமையா அவர் செஞ்சுட்டாங்க. ஒரே ஒரு வசனம் நம்ம ஞாபகப்படுத்தினா லூக்கா 9:58 அவர் சொன்னாங்க, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கிறதுக்கு அப்படின்னா அந்த உலக பிரகாரமான தேவைகள், அந்த தேவைகள் நமக்கு இந்த உலகத்துல நாம ஜீவிக்கும் போது சுமத்தக்கூடிய பாரங்கள், இதுல வந்து கர்த்தர் இயேசு எதுவுமே எடுத்துக்கல. எல்லா விஷயங்கள், எல்லா விஷயம், எந்த விஷயம், சில சமயங்களில் அத்தியாவசியமான தேவைகள் கூட அவர் அது பெருசா அங்க நினைச்சிட்டதே இல்லை. இது கர்த்தர் இயேசு விஷயத்துல அவர் ஜெயிச்சிட்டார். ஆனா ஒருவேளை சீஷர்கள் அந்த சமயத்துல இந்த ஒரு ஆழமான விஷயம் எந்த அளவுக்கு புரிஞ்சிருப்பாங்கன்னு அங்க தெரியாது. ஆனா இன்னைக்கு நாம கர்த்தர் இயேசு சீஷர்கள் எடுத்துட்டு அந்த பாதையில அவர்கள் பார்த்த முதோ அந்த கேட்டு நமக்கு நல்லா உணர்த்தும். பரிசுத்தாவி இன்னைக்கு ரொம்ப அருளப்பட்ட நிலைமையில இருக்கிற நாம் அந்த கம்ப்ளீட் கான்சக்ரேஷன், கண்டிப்பா புதிய எருசலேமுக்குள்ள நுழையணுமா சகோதர சகோதரிகளே? இது அவங்களுடைய பயணத்திலிருந்து நாம் என்ன பெற்றுக்கொள்ளலாம்? இந்த சுற்றி இருந்து நம்மளை நெருக்குகிற இந்த பாவங்கள், இந்த பாரங்கள் எல்லாவற்றையும் நம்ம இறக்கி வைத்தால் மாத்திரமே இந்த ஒரு புதிய எருசலேமுக்குள்ளான என்ட்ரி நமக்கு அங்க கிடைக்கும், பிரவேசம். சோ இது கர்த்தர் இயேசு சீஷர்கள் அந்த இடம் கிராஸ் பண்றாங்க. கண்டிப்பா அந்த கர்த்தர் இயேசு சீஷர்கள் வைத்துட்டு அந்த ஐஸ்வர்யவான் குறிச்சு சொன்னது இரண்டு பேருக்குமே அது ஞாபகம் வந்திருக்கும். கர்த்தர் இயேசுக்கு கிளீனா தெரியும் அது சீஷர்கள் செய்ய வேண்டிய ஒரு முழுமையான அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அது குறிக்குது என்பது அவருக்கு கிளீன் அங்க உணர்ந்திருக்கும். ஆனா அவங்க எவ்வளவு பலவீனமா அப்ப இருந்துட்டாங்க சீஷர்கள், அது கூட கர்த்தரே அறிஞ்சிருந்தார். ஆனா ஓரளவுக்கு சீஷர்களுக்கு இப்போ அந்த நினைவுகள் ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்குள்ள உணர்த்தி இருந்திருக்கணும். கர்த்தர் இங்க சொன்னாரே இந்த இடத்துல நம்ம ஒரு முறை வைத்துட்டு அந்த ஐஸ்வர்யவான் விஷயத்துல ஐஸ்வர்யவானா இருந்துட்டு நுழையிறது ரொம்ப கஷ்டம் சொன்னாங்களே, அதுக்கு பதிலாக அந்த ஒட்டகம் கூட இதுல நுழையிற மாதிரி நுழைஞ்சிட சொல்லியிருந்தாரே, உணர்ந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு அது ரொம்ப தெளிவு, கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன் நமக்கு குறிக்குது. நம்முடைய சிலுவை நோக்கி, நம்முடைய கெத்செமனை நோக்கி நம்ம போகும் போது, இப்போ நெக்ஸ்ட் அவர்களே அந்த சுவர் ஒட்டி போகும் போது அவர்கள் பார்த்த விஷயம், நெக்ஸ்ட் அந்த சுவருக்கு அந்த பக்கம் இருந்துட்டா இன்னும் பள்ளத்தாக்கை கர்த்தரும் சரி சீஷர்களும் சரி உணர்ந்திருப்பாங்க. இன்னும் பள்ளத்தாக்கு காண்பித்து அவர் அவங்களுக்கு உபதேசிச்சது அங்க உணர்ந்திருப்பாங்க. ஆனா இன்னும் பள்ளத்தாக்கு இப்ப நம்ம நமக்கு அது எதை அடையாளப்படுத்துது என்று பார்க்கிறோம் என்று கேட்டா அது இரண்டாம் கிளீன், இரண்டாம் மரணம். சோ கர்த்தர் இயேசுக்கு என்ன உணர்வு இருந்திருக்கணும் அதை கிராஸ் பண்ணும் போது, இந்த மதிலுக்கு பின்னால இருக்குது அந்த இன்னும் பள்ளத்தாக்கு. ஆக்சுவலா அந்த நாள் கர்த்தர் இயேசு இன்னும் பள்ளத்தாக்கினுடைய அடையாளம் ரொம்ப ஆழமா உணர்ந்திருப்பார். அப்போதைக்கு அந்த பள்ளத்தாக்குள்ள போகக்கூடிய மாதிரியான ஒரு ஒரு சூழல் கர்த்தர் இயேசுக்கு இருந்துச்சு. அவருக்கு நல்லா தெரியும், ஒருவேளை ஒரு யூதனாக தேவன் எதிர்பார்த்தபடி அந்த பிரமாணங்களை கீழ்பட்டு உடன்படிக்கை நிறைவேற்றலைனா எனக்கே கூட என்ன நிலைதான், அந்த நிலைதான். அதாவது அந்த ராத்திரி கர்த்தர் இயேசுனுடைய பாருங்க இதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு தான் கெத்செமனேல போய் நிக்கும் போது அப்படியே கேட்டுட்டார், அப்பா உங்களுக்கு சித்தம்னா இந்த பாத்திரம் என்னை விட்டு என்ன ஆகட்டும். பட் அந்த ப்ராசஸ் அது அந்த பாதை எடுக்கிறாங்க பாருங்க, பாதை கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன், அதுல மிஸ் ஆயிட்டா இன்னும் பள்ளத்தாக்கு. இந்த என்ன என்ன அந்த என்ன அலைகள் உள்ளுக்குள்ள அங்க இருந்திருக்கணும், சிஷியர்களுக்கு அந்த அளவுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம், அன்னைக்கு அது கர்த்தர் இயேசுக்கு இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்கோ நமக்கு தான் இருக்கு. சோ அந்த ஒரு முழுமையான அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள பிரவேசிச்சிருக்கிற நாம் தான். இப்ப என்ன மாதிரி ஒரு நிலைனா, ஒருவேளை அந்த முழுமையான அர்ப்பணிப்பில குறை உள்ளவர்களாக இருக்கிறோம், தவற விடுகிறோம், ஒருவேளை அந்த இன்னும் பள்ளத்தாக்கு நிலை இரண்டாவது மரணம் என்கிற ஒரு ஒரு சந்தர்ப்பம் இந்த யுகத்துல இந்த காலத்துல உங்களுக்கும் எனக்கும் மாத்திரமே. கர்த்தர் இயேசுனுடைய சீஷர்களா நமக்கான பயணத்தை நாம எடுத்திருக்கிறோம், கர்த்தர் இயேசு கூட நமக்கு அது இருக்குது, அது ஞாபகப்படுத்துது. சோ கர்த்தர் இயேசு அங்க அது கிராஸ் பண்ணிட்டு அங்க போறாங்க சீஷர்களோடு. பிரசங்கியில நமக்கு அந்த வசனம் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம், நம்ம தேவனுக்கு ஒரு பொருத்தனை செய்து கொண்டா என்ன பண்ணிடுறது, நல்லது செலுத்திடணும். அப்படி செலுத்தலைன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணாம இருக்கிறதே பெட்டர், நேர்ந்து கொள்ளாம. ஒருவேளை இது இது நம்மளுடைய உடன்படிக்கையை நாம் நிறைவேற்றுவதனுடைய அவசியம் நமக்கு அங்க ரொம்ப அந்த இன்னும் பள்ளத்தாக்கு உணர்த்துது. இப்போ இன்னும் பள்ளத்தாக்கு உணர்ந்துட்டு அப்படியே வடக்கு நோக்கி மேல போகும்போது பிரதான ஆசாரியன் காய்பானுடைய வீடு ஊழியத்துல அவர் கொடுத்துட்டாரு, அந்த அளவுக்கு எதிர்ப்பு. அது கர்த்தர் இயேசுனுடைய ஊழியம். அப்போ முழுமையான அர்ப்பணிப்புக்குள்ள இந்த சுவிசேஷ யுகத்துல தவறினோமானால் இரண்டாம் மரணம் என்கிற ஒரு ஏற்பாடுக்குள்ள நாம பிரவேசிக்கும் போது நம்ம ஊழியங்கள்ல நம்முடைய ஜீவியத்துல நாம கூட நிச்சயமா உணர வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய போதகர் கர்த்தர் இயேசுக்கு இருந்துட்ட அதே எதிர்ப்புகள். கர்த்தர் இயேசுவே சொன்னாங்க மத்தேயு 10:25 வாசிங்க,
சீசன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும், வீட்டு எஜமானியே பெயெல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம்.
இது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு மிக முக்கியமான அம்சம். நிறைய சமயங்கள்ல சகோதர சகோதரிகளை நம்ம கொஞ்சம் நம்ம சிந்திச்சோம்னா நம்ம உணர மாட்டோம். இது அதாவது அந்த எதிர்ப்புகள் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பாதையில ரொம்ப சர்வசாதாரணம். கர்த்தர் இயேசுக்கே இருந்துச்சு, கர்த்தர் இயேசுவே பெயர் சபுல் சொல்லிட்டாங்க, ஆனா அவரு நம்மளுடைய எஜமான் என்று சொல்லும் போது நமக்கு அது இருக்கும் என்பது ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மை. பட் ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டோம் நம்ம. பட் இது நம்மளுடைய பாதையில நமக்கு தேவன் அனுமதிக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம். ஒருவேளை அவங்க அந்த பாதைய அந்த காய்பானுடைய வீடு கடந்தது அவர்கள் சந்திச்சிட்ட எதிர்ப்புகளே அவங்களுக்கு அங்க ஞாபகப்படுத்திருக்கும். தேவ சித்தம் செய்யக்கூடிய இந்த வாழ்க்கையில இவ்வளோ எதிர்ப்புகள் இந்த மாதிரி மனுஷங்கனால. ஆனா சீஷர்களுக்கு எப்படி அப்ளை ஆகுது என்று பார்க்கும்போது அதே பாதையில சீஷர்களா நம்ம கூட பயணம் செஞ்சோம்னா கண்டிப்பா எதிர்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் கிராஸ் பண்ணணும். நாம் கிராஸ் பண்ணினாத்தான் ஒருவேளை நமக்கான கெத்செமனே நமக்கான சிலுவை மரணம் நிறைவடைகிற ஒரு விஷயம். பட் அந்த பாதை இப்படித்தான் நமக்கு அங்க வழி நடத்திட்டு போகுது. எதிர்ப்புகள் உள்ளுக்குள்ள, அதே சமயத்துல வெளியே எங்க வேணா நமக்கு அந்த எதிர்ப்புகள் அங்க இருக்கு. சரி, இப்போ அந்த காய்பா வீடு கடந்துட்டு அவர்கள் அங்க போகும் போது கீழே இறங்குறாங்க. படிக்கட்டு வழியால இறங்கிட்டு அவங்க வருகிற இடம் கர்த்தர் இயேசு பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்துட்ட ஒரு இடம், ஒரு அருமையான அற்புதம் வல்லமையா நிகழ்ந்துட்ட ஒரு இடம், சீலோவாம் குளம். யோவான் 9:7 அந்த சம்பவம் இருக்கு. வேணாம், நம்ம ஜஸ்ட் அந்த ஒரு பிக்சர் தான் நம்ம எடுத்து தியானிக்கிறோம். சோ கண்டிப்பா இது கர்த்தர் இயேசுக்கு எதை ஞாபகப்படுத்திருக்கும், சகோதரா சகோதரி சீஷர்களுக்கு எதை ஞாபகப்படுத்திருக்கும், சீலோவாம் அவர்கள் கிராஸ் பண்ணும் போது எவ்வளவு வல்லமை தேவன் செஞ்சாங்க கர்த்தர் இயேசு மூலம். அந்த வல்லமை மூலம் எவ்வளவு ஜனங்கள் நன்மை பெற்றாங்க, சுகம் பெற்றாங்க. கண்டிப்பா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பசுமையான ஒரு நினைவுகளா இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் இயேசு பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம். இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்துல ஒரு காலம் கடந்து போகும், கிட்டத்தட்ட 2000 வருஷம் அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா மறுபடியும் நடக்கும். எப்ப நடக்கும்? அவருடைய ராஜ்யத்துல தான் அங்க நடக்கும். இது கர்த்தர் இயேசு உணர்ந்திருக்கிறாங்க, கிளீனா உணர்ந்திருப்பாங்க. தேவன் எவ்வளவு அருமையான அற்புதங்கள் இந்த இடத்துல செஞ்சாங்க, ஜனங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் இங்க செஞ்சாங்க. ஆனால் நான் மறிக்க போறேன் இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல. அதற்கு பின்பு இந்த மாதிரி அற்புதங்கள் இந்த ஜனங்கள் மத்தியில நடக்காது. இந்த உலகத்தின் மனுக்களும் அதே கண்ணீர் அதே வேதனையோடு தான் ஒரு 2000 வருஷம் கடப்பாங்க. ஆனால் ஒரு நம்பிக்கை கர்த்தர் இயேசுக்கு என்ன இருந்திருக்கும்னா, இதே போன்ற விஷயங்கள் ரொம்ப வல்லமையா எங்க நடக்கும், ராஜ்யத்துல அங்க நடக்கும். அந்த நம்பிக்கை கர்த்தர் இயேசு இருதயத்தில் அங்க இருந்திருக்கும். அது மாத்திரமில்ல, ஒரு ஊழியர் நாட்கள்ல ஒரு முறை சீஷர்கள் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, வசனம் வாசிங்க நீங்க, இது யோவான்ல 14:12.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான்.
பாருங்க, இது ஒரு ப்ராஃபஸி, இது தீர்க்க தரிசனம். கர்த்தர் இயேசு தன் சீஷர்கள் பற்றி அங்க சொல்லிட்டாங்க, நான் செய்தேன் அற்புதங்கள், ஆனா என்னுடைய சீஷர்களா இருக்கிற நீங்க அதை விட பெரிய அற்புதங்கள் என்ன பண்ணுவீங்க, செய்வீங்க. கர்த்தர் இயேசுக்கு இதெல்லாம் அங்க ஒருவேளை அவருக்கு ஒரு ஒரு சமாதானம் இருதயத்துக்குள்ள அங்க தந்திருக்கும். ஆனா இப்போ அந்த சிலோவாம் குளம் கடந்து போகும் போது கர்த்தர் இயேசு மாம்சத்துல அவங்க மதியிலிருந்து நன்மை செஞ்ச காலங்கள் முடிஞ்ச காலம் ஆயிடுச்சு. ஒரு 2000 வருஷத்துக்கு ரொம்ப தீமைதான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆசீர்வாதமான நன்மைகள் லிட்ரலா ராஜ்யத்துல தொடங்கும், அதுல சந்தேகம். ஆனா அது வரைக்கும் சீஷர்களுக்கு இது இன்னொரு விதமான ஒரு 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 வாய்ப்பு கர்த்தர் இயேசு தந்துட்டு போறாங்க. அது கர்த்தர் இயேசுக்கு ஒருவேளை அது இன்னுமே திருப்தியா இருந்திருக்கும். ஆனால் என்னுடைய சீஷர்கள் நான் செய்ததை பார்க்கலும் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் அங்க செய்வாங்க இந்த 2000 வருஷமா. அவர்களே ஆவி, அதாவது மன, அதாவது மாம்ச கண் இல்ல, மாறாக ஆவிக்குரிய கண்களை திறப்பாங்க. மாம்சத்துல முடவர்களை இல்ல, மாறாக ஆவியில முடப்பட்டிருக்கிறவங்களை எழுந்திருக்க செய்து துள்ளி குதிச்சு இந்த அழைப்புக்குள்ள ஓட வைக்கப்பாங்க. இதெல்லாம் ஒருவேளை கர்த்தர் இயேசு அங்க அவருடைய இருதயங்கள் அங்க தோன்றிடுக்கும். கண்டிப்பா இது நமக்கு கூட இன்னைக்கு ஒரு வகையில ஒரு ஆறுதலான விஷயங்கள் தான். ஏன்னா இந்த பூமியில இந்த மரணம் சூழ்ந்து பாவம் நிறைஞ்சிருக்கிற காலப்பகுதி நாம கடந்து போகும் போது எப்போதுமே நாம் என்னதான் நினைவுல வைக்கணும் என்று சொன்னா, அந்த வாக்கு தத்தங்கள் ராஜ்யத்துல ஒருவேளை அவருக்கு உண்மையா இருந்து நாம் அதைய நிறைவேற்றவர்களா இருப்போமானால் நம்மை கொண்டு தேவன் செய்ய போகிற அற்புதங்கள், அந்த வல்லமையான கிரியைகள் ஒருவேளை இன்னைக்கு நமக்கு மங்களா தெரிகிற காலத்துல அவைகள் தான் நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களாக அங்க இருக்கணும். சரி, இப்போ அந்த சிலோவாம் குளம் கடந்துட்டு அந்த ஆலயம் நோக்கி போறாங்க கர்த்தரும் சீஷரும். ஆனா ஆலயத்தினுடைய முக்கியமான கேட் வழியா போக முடியாது, காவலாளிகள் இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? அந்த ஒரு குறுக்கு பாதை எடுக்கலாம், அந்த ஹுல்தா கேட்ஸ். அந்த ஹுல்தா கேட்டு கிட்ட நுழையும் போது மேல இருக்குது அழகா அந்த திராட்சை செடி, அந்த கொடிகள், அந்த கொடிகள்ல கனிகள். கர்த்தர் இயேசுக்கு ஒருவேளை இதுதான் டெக்ஸ்டா அமைஞ்சிருச்சு, ஆதாரமா அமைஞ்சிருச்சு அவர் அந்த விஷயங்கள் அங்க பேசுவதுக்கு. சோ மெய்யான திராட்சை செடி பத்தி, அந்த திராட்சை செடியில கொடிகள் பத்தி, அந்த கொடிகள் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னா அந்த அந்த செடியில நிலைச்சு நிக்கிறத பத்தி அவர் சொன்ன ஒரு விஷயம். இது யோவான் 15 அதிகாரத்துல நமக்கு அங்க வருது. நமக்கு நல்லாவே தெரியும் அந்த அதிகாரங்கள் எல்லாம் ஒருவேளை அந்த மேல் வீட்டு அறையிலிருந்து கெட்சமனேக்குள்ள வரைக்குமான அந்த வழிபாதைகள்ல நடந்துட்ட சம்பாஷணைகள், சில விஷயங்கள் மேல் வீட்டு அறையில நடக்குது. அப்புறம் அந்த அறை விட்டுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் நடந்து யோவான் 17 பெரிய ஜெபம் முடிஞ்சிட்டு 18 கெட்சமனேக்குள்ள அவங்க நுழையறாங்க. ஒருவேளை இந்த வசன பகுதிகளில் காணப்படுகிற அந்த மெய்யான திராட்சை செடி கொடிகள், அந்த கொடிகள் செடியில நிலைச்சிருந்தால் மாத்திரமே கனி தரக்கூடும் என்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் ஒருவேளை இந்த ஹுல்தா கேட் வழியா கர்த்தர் இயேசு சீஷர்கள் கடந்து போகும் போது அவர்கள் கண்டுட்டு அந்த காட்சியை வைத்துட்டு கர்த்தர் இயேசு அவங்களுக்கு அங்க பேசிருக்கலாம் என்பது நம்மளுடைய அனுமானம். அது அவங்களுக்கு கர்த்தர் இயேசு அங்க நின்று தூண்டியிருக்கும் சீஷர்களுக்கு சில முக்கியமான விஷயத்தை அங்க சொல்லுவது. ஏன்னா கர்த்தர் இயேசு அவங்களுடைய மனநிலை மன ஓட்டம் நல்லா அறிஞ்சிருந்தாங்க. அவங்க எவ்வளவு மாம்சத்துல பலவீனமா அப்போ இருந்தாங்கிறது நல்லா அறிஞ்சிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன மேல் வீட்டறையில நீயா நானா பெரியவர் பேசிட்டு இருந்தது அவர் அறிஞ்சிருந்தாங்க. ஆனா இந்த ஊழியத்துல அவர்கள் இனிமேல தொடர்ந்து இருந்து 2000 வருஷத்துல சபைக்கான அஸ்திபாரத்தை தெளிவா போட வேண்டியவர்கள் இவர்களே கர்த்தர் இயேசு அறிஞ்சிருந்தாங்க. ஒரு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சு. இங்க பாருங்க, நான் வந்து செடினா என்னில் இருக்கிறது தான் நீங்க கொடிகள், என்னில் இருந்தா மாத்திரமே நீங்க வந்துட்டு அந்த கனி. ஆனா இது எல்லாம் தாண்டி மறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். பட் இந்த பாதையில கர்த்தர் இயேசு அந்த கடைசி சந்தர்ப்பம் சீஷர்கள் மத்தியில எப்படி அங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த நிறுத்தங்கள் அவருக்கு ஒரு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு. நிறைய விஷயங்கள் அவருக்கு ஞாபகப்படுத்துச்சு, சில விஷயங்கள் அவருக்கு ஆறுதல் படுத்துச்சு. ஆனா சீஷர்களுக்கு கூட இது ஒரு விதமான ஒரு படிப்பினையா அங்க இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம உணர்ற அளவுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு அப்ப அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படல, மற்றபடி எல்லாம் இருதயம் முழுக்க பாரத்துல தான் இருந்துட்டாங்க. பட் அந்த பாதையை நாம சிந்திக்கிறோம், நமக்கு ரொம்ப இசைவா இருக்கு. ஒருவேளை கண்டிப்பா இதுதான் அவங்க பயணம் எடுத்துட்ட பாதை என்று சொல்லும் போது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப அது பிரயோஜனமா தான் இருந்திருக்கும். சரி, இப்படியாக அந்த ஹுல்தா கேட் வழியா அவர்கள் கடந்துட்டு அவர்கள் ஆலயத்துக்குள்ள பிரவேசிச்சுட்டு ஆலயத்தினுடைய அந்த உப்பரிகைக்கு கீழே ஒரு லெப்ட் டர்ன் எடுக்கிறாங்க. இடது பக்கமா அவங்க திரும்புறது அங்க நாம பாக்கிறோம். சோ அப்ப அந்த உப்பருகே கர்த்தர் இயேசு உற்று பார்த்திருப்பாங்க. அந்த வனாந்தரத்தில் அவர் இருந்த போது சாத்தான் எப்படிப்பட்ட ஒரு தந்திரமான ஒரு சஜஷன் அவருக்கு அங்க கொடுத்தார். ஆனா கர்த்தர் இயேசு அப்போ அந்த சோதனையில என்ன பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. ஆனா சாத்தானு போனார் என்றுதான் வசனம் இருக்கு இல்லைங்களா. வசனம் மத்தையுள்ள 4:11 வாசிங்க.
அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான்.
பட் அது வந்து ஊழியத்தினுடைய ஆரம்பம், அனுமதிக்கப்பட்ட சோதனை. கர்த்தர் இயேசு ஜெயித்தார், அப்போ சாத்தான் அவரை விட்டு விலகி போனான். எந்த அர்த்தத்தில் இல்ல, நிரந்தரமா இல்ல. ஏன்னா இந்த சப்ஜெக்ட்ல அந்த சகோதரர் ஒரு ஒரு நல்ல ஒரு வாசகம் தரார் சாத்தான் பத்தி பேசும்போது. பாருங்க, we are not to get the thought however that Satan left him permanently. அப்போ அவரை விட்டு விலகி போனான் என்று அங்க சொல்லியிருக்கும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்க கூடாதுன்னா, நிரந்தரமா அவர் போயிட்டாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல, புரிஞ்சுக்கவும் கூடாது. ஏன்னா சொல்றாரு பாருங்க, he is a master at repetitive temptation. சாத்தான் எதுல வந்துட்டு ஒரு மாஸ்டர், இதுல வந்துட்டு ஒரு கை தேர்ந்தவர் என்று சொன்னா, திரும்ப திரும்ப வந்து சோதனை தந்து நம்மை வீழ்த்துவதில் நல்ல வார்த்தையா இருக்கு. அந்த நமக்கு இருக்கக்கூடிய எதிராளியானவன் பத்தி நாம் நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப வந்து நம்மை சோதிக்கிறதுக்கு அவர் தர்மசாலியா இருக்கிறார். சோ கர்த்தர் இயேசு அது பார்த்த போது கண்டிப்பா நடந்து முடிஞ்ச ஒரு சோதனை, அநேக சோதனைகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ஆனா மறுபடியும் கூட அதே போன்ற ஒரு சோதனை, ஒரு தவறான எண்ணம் கர்த்தர் இயேசுனுடைய மைண்ட்ல இன்ஜெக்ட் பண்ணி சோதிப்பார். எங்கே வசன வாசிங்க, மத்தையுள்ள 27:39-40 நம்ம அவர் கர்த்தர் இயேசு சிலுவையில தொங்கும் போது பாருங்க, அந்த சாத்தான் அவர் திரும்ப திரும்ப வந்து சோதிப்பதில் கை தேர்ந்தவர் என்பதை அங்க நிரூபிக்கிறார். பாருங்க கர்த்தர் இயேசு கிட்ட,
அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துளுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா.
இந்த வார்த்தை தெளிவு. இது வந்து அந்த கடந்து போனவர்கள் வாயில சாத்தான் வச்சிட்டாரு. எதுக்கு கர்த்தர் இயேசுக்கு அதே சிந்தை கொடுக்கிறார் பாருங்க, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் என்ன பண்ணிடு, நீ அப்படியே இறங்கி வந்து உன்னை ரட்சித்துக்கொள். கிட்டத்தட்ட அது இது ஊழியத்தின் முடிவு. சாத்தானுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக், அவருடைய கடைசியான சில முயற்சிகள் அங்க நடக்குது ரொம்ப தீவிரமா. ஆனா இப்படித்தான் ஆரம்பிச்சுட்டாரு ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல கூட. நீங்க தேவகுமாரனா உங்களை நிரூபிங்க, போங்க மேல இருந்து கீழே விழுங்க, தேவன் உங்களை தூதர்கள் கொண்டு காத்துடுவார், வசனமே இருக்குதே. இதெல்லாம் ஒரு வேளை அந்த அந்த பினாக்கிள் அந்த உப்பரிகை கடந்து போகும்போது கர்த்தர் இயேசு கடந்த காலம் உணர்ந்திருப்பார். ஆனா இனி என்ன சோதனைகள் எதிர்நோக்கி இருக்குது சிந்திச்சிருப்பாங்க. ஆனா இந்த பாயிண்ட் அது கர்த்தர் இயேசுக்கு தான், சீஷர்களுக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது. ஆனா இன்னைக்கு நமக்கு ரொம்ப நல்ல விஷயம், நாம கர்த்தர் இயேசுவோடு கூட இந்த மாதிரி பயணத்துல ஆரம்பத்துல நுழைஞ்சு போயிட்டு இருக்கிறோம். நம்ம கூட என்ன உணரணும், நம்முடைய ஊழியங்கள்ல இந்த சாத்தானுடைய எல்லா விதமான டெம்டேஷன்ஸ் இருக்கும், ஜெயிக்கணும். ஜெயித்துட்டா முடிஞ்சிடாது, மறுபடியும் வரும், மறுபடியும் இருக்கும், மறுபடியும் ஜெயிக்கணும். ஒருவேளை நமக்கு இத இந்த ஒரு காட்சி அங்க நமக்கு உணர்த்துது என்று அங்க சொல்லலாம். சோ இந்த உபரிகை அவர்கள் கடந்துட்டு அந்த சுவருக்கு உட்புறமாக ஓரமாக நடந்து போகும் போது கண்டிப்பா அந்த சுவருக்கு அந்த பக்கம் தான் கிதரோன் பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல அந்த ஓரமாக யூதர்களுடைய கல்லறைகள் காமிங்க பிரதர் பாருங்க. இதுதான் கோல்டன் கேட். அந்த சுவர் அந்த மதில் சுவர்ல இருக்கிற முக்கியமான கேட்டு. அதை விட்டு வெளியே வந்தீங்கன்னா பள்ளத்தாக்கு, கிதரோன் பள்ளத்தாக்கு. இப்படித்தான் அந்த கலரைகள் அங்க இருந்திருக்கு. கர்த்தரேசு கண்டிப்பா இது வழியாத்தான் கிராஸ் பண்ணிருப்பாங்க. கிராஸ் பண்ண போது இது பார்த்துருப்பாங்க. நிச்சயம் கர்த்தரேசு கொணத்திருக்கும் ஆதாம் பாவம் மரண சாபம் இந்த மனு குலத்தை இப்படி போட்டுடுக்கு. ஒரு முறை கர்த்தரேசு அழுதார் என்று நம்ம வசனங்கள்ல வாசிக்கிறோம், அது லாசரு பத்தி. ஆனா நமக்கு நல்லா தெரியும் அந்த அழுததனுடைய காரணம் வெறும் லாசருக்கு இல்ல, முழு மனுக்குலம். எப்படி தேவன் சிருஷ்டித்தாங்க, ஆனா இந்த பாவம் என்பது எந்த அளவுக்கு இந்த மனு குலத்தை சிதைச்சிடுச்சு. அதுல சிதைக்கப்பட்டவங்க தான் இந்த கலரையில் இருந்தவங்க. ஆனா கர்த்தரேசு இது பார்க்கும் போது அவருக்கு கண்டிப்பா என்ன தோணி இருக்குன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பாவத்துக்கு ஈடுபடாத தன் ஜீவனை கொடுத்துட்டு தானும் என்ன என்ன ஆக போறாரு, மறிக்க போறோம். அது பாருங்க, இது இது ரொம்ப கர்த்தரேசு கொடுத்துட்ட ஒரு மிகப்பெரிய விலை என்று நம்ம சொல்லலாம். இந்த மனுக்குலத்தை அந்த பாவத்திலிருந்து விடுவிப்பதுக்காக அவர் தன் ஜீவனையே கொடுத்துறாரு. பெரிய விலை அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு. ஆனா அவர் தேவ சித்தத்துக்காக அந்த விலை கொடுக்கறதுக்கு முன் வந்து அங்க கொடுத்துட்டாங்க. ஆனா விஷயம் அதோடு முடியறது இல்ல. கர்த்தர் இயேசுக்கு அங்க ஒரு நம்பிக்கை தேவனுடைய திட்டத்துல தேவனுடைய வசனங்கள் அங்க இருந்திருக்கும். அவரே சொன்னார் இல்லையா, யோவான் 5:28-29, இதை குறிச்சு நீங்க என்ன பண்ண வேண்டாம், ஆச்சரியப்பட வேண்டாம். இப்போ அவர் இந்த ராத்திரி அந்த கல்லறைகள் கிடக்கும் போது ஒருவேளை இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்துல அவர் கூட இதே மாதிரிதான் கல்லறையில போட போறார், ஒருவேளை பாரமா இருந்திருக்கும். ஆனா அதற்கு பின்னால அதனுடைய விளைவா தேவனுடைய திட்டத்துல அந்த நிகழ போகிற மருத்துவரின் உயிர் தழுதல், முழு மனுக்குலத்தினுடைய ரட்சிப்பு என்பது அவருடைய இருதயத்தை அப்ப ரொம்ப சமாதானத்துக்குள்ள அங்க வழி நடத்தி இருக்கும் என்று தான் நாம் அங்க விசுவாசிக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு நாமோ இது பார்க்கும் போது நமக்கும் சந்தோஷப்படுவதற்கு காரணங்கள் அநேகம் அங்க இருக்குது. சோ நம்மை அர்ப்பணிச்சிட்டோம் இந்த வாழ்க்கையில. இந்த வாழ்க்கையில நிறைய எதிர்ப்புகள் நமக்கு இருக்குது, நிறைய சோதனைகள் இருக்குது. ஆனா நம்மை கொண்டு வல்லமையா தேவன் நிறைய கிரியைகள்லாம் செய்ய போறாரு. கர்த்தர் இயேசுவிலேயே நம்ம அங்க நினைச்சு நிக்கணும். நிறைய சொல்லலாம், சாத்தான் நம்மை எப்போதுமே சோதிச்சுட்டு தான் இருப்பாரு, அதுவும் சொல்லலாம். ஆனா இறுதியில பார்க்கும் போது அந்த ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் ராஜ்யத்துல உண்மையுள்ளவர்களா நாம காணப்பட்டால், அந்த ராஜ்யத்துல கர்த்தர் இயேசுவோடு கூட இருந்துட்டு முழு உலகத்தை அந்த மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கிற ஒரு வாய்ப்பும், அவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுத்து ஆசீர்வதிக்கிற ஒரு உன்னதமான ஒரு சந்தர்ப்பமும் தேவன் நமக்கு அங்க வைத்திருக்கிறார். இது நாம அங்க நினைவு கூற முடியும். பாருங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு கர்த்தர் இயேசுவோடும் சீஷரோடும் அந்த மேல் வீட்டு அறையிலிருந்து நாம கூட பயணிக்க முயற்சிக்கும் போது அவர்கள் கண்டிட்ட நிறுத்தங்கள், அது அவர்களுக்குள்ள ஒரு வேலை ஏற்படுத்தி இருக்க வாய்ப்புள்ள எண்ணங்கள் இன்னைக்கு நம்மை கூட நாம அவங்களோடு பயணம் பண்ணுகிறவர்களா உணர்ந்துட்டோம்னா நமக்கும் ரொம்ப அர்த்தமுள்ளதாகுது. எ கம்ப்ளீட் கான்சக்ரேஷன், ஒரு இந்த புதிய எருசலேமுக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. அதுல தவறுவோமே ஆனால் இரண்டாம் மரணம் என்கிற ஒரு நிலைமை. ஆனாலும் இந்த அழைப்பில் எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் இருக்கும். அதன் மத்தியிலே கூட தேவன் நம்ம மூலம் அநேக அற்புதங்களை, ரொம்ப வல்லமையான அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்மள அனுபவிச்சுட்டு இருக்கோம். சத்தியம் என்கிற ஒரு அதிகாரத்தை பெற்றுட்டவங்களா, அதை பிரயோகிக்கக்கூடிய ஒரு வகுப்பாரா இருந்து அந்த சத்தியத்தின் மூலம் பாவம் மரணம் இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் மத்தியில மிராக்கிள் அங்க செய்து கொண்டு இருக்கிறோம், அற்புதங்கள் செய்யறோம். நம்ம பார்க்கிறோம் இன்னும் வல்லமையா கூட செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உண்மையுள்ளவர்களாக நாம காணப்பட்டால் அது நமக்கு தெரியுது. ஆனா அந்த உண்மையுள்ளவர்களா நாம இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டா, அந்த ஹுல்தா கேட் நமக்கு ஞாபகப்படுத்தணும், கர்த்தர் இயேசுல அவருடைய போதனைகள்ல நிலைச்சு நிற்கிறவர்களா இருந்தா மாத்திரமே அந்த கனிகள் தரக்கூடியவங்களாக நாம் இருக்கணும். நெக்ஸ்ட், இந்த பாதையில சாத்தான் நமக்கு விரோதமா இருக்கிறவர், ஒரு வல்லமை நிறைஞ்சிட்ட ஒரு தூதன். அவர் மூலம் திரும்ப திரும்ப அநேக விதமான சோதனைகள் நமக்கு பரீட்சைகளே இருக்கு இந்த அழைப்பில். ஒருவேளை கர்த்தர் இயேசுவை மிகப்பெரிய முன் உதாரணமா பார்க்கலாம். வசனங்களின் மூலம் அவர் அவரை ஜெயித்த சந்தர்ப்பங்களை நினைச்சு நமக்கும் அதே ஒரே ஒரு அனுமதி மாத்திரமே இருக்கு. ஆனா இதுல சோர்ந்து போகக்கூடாது, ஏன்னா அவருடைய தாக்குதல் அடிக்கடி இருக்கும், மரண பரியந்தம் இருக்கும். ஆனா மரண பரியந்தம் உண்மையில இருந்து ஜெயித்தோம்னா, ஒருவேளை அந்த மரித்து போன முழு மனுக்குலத்தை அந்த மரண சிறையிலிருந்து விடுவிக்கக்கூடிய உன்னதமான ஒரு வாய்ப்பு நமக்கு அங்க இருக்கும். இதெல்லாம் கடந்து தான் அவங்க எங்க போயிட்டாங்க, கெத்செமனே. நம்ம கெத்செமனேல அவங்களுடைய பயணத்தை நாம அங்க நிறைவு செய்யறோம். அவங்க பயணம் கெத்செமனேல அங்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒருவேளை நம்முடைய பயணம் இன்னுமே அங்க நீடித்து கொண்டிருக்கிறத நம்ம நினைவுல அங்க வைக்கலாம். சோ இது கர்த்தர் இயேசு சீஷர்களுடைய பயணத்தினுடைய ஒரு கடைசி நினைவுகள். நம்முடைய இருதயத்துல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பயணத்தை குறிச்ச ஒரு சில அம்சங்களை நமக்கு அங்க அருமையா காண்பிக்குது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.